சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் ஹமாஸ் அதிகாரிகளுக்கும் கைது வாரண்டுகளை ஐசிசி தயார் செய்வதாக இஸ்ரேல் ஒரு நம்பிக்கை. அமெரிக்க மாணவர் போராட்டத்தின் மீது காவல்துறை நடத்திய அடக்குமுறைக்கு ஈரான் கண்டனம். காசா இனப்படுகொலைக்கு எதிரான பல்கலைக்கழக போராட்டங்கள் போலீஸ் அடக்குமுறையை மீறி உலகளவில் பரவி வருகின்றது. பைடனின் பல்கலைக்கழக வளாக ஒடுக்குமுறை, ஜனநாயக கட்சி மீண்டும் அதன் கோரப்பற்களை வெளிப்படுத்துவதாக விமர்சனம். இவை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு கைது வாரண்டுகளை பிறப்பிக்க தயாராகி வருவதாகவே இஸ்ரேல் கருதுகின்ற நிலையில், அதே நேரத்தில் ஹமாஸ் அதிகாரிகளுக்கு எதிராகவும் கைது வாரண்டுகளை பரிசீலித்து வருவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு மீது என்ன குற்றம் சுமத்தப்படும் என்பது தெளிவாக இதுவரை தெரியவில்லை என்றாலும், கைது வாரண்டில் அவரது பெயரும் பெயரிடப்படலாம் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இஸ்ரேல் அதிகாரிகளுக்கு எதிரான சில குற்றச்சாட்டுகளில் காசாவில் இராணுவம் மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கைகள் மற்றும் அந்த பகுதிக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கப்படுவதை தடுத்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகின்றார்கள். அதாவது, பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கலன் மற்றும் ஐடிஎஃபின் தலைமை தளபதி கெர்ஷி கெலவி ஆகியோருக்கு கைது வாரண்டுகள் பிறப்பிக்கப்படலாம் என்று அச்சம் நிலவுகின்றது. இந்நிலையில் இஸ்ரேல் ஐசிசியின் அத்தகைய நடவடிக்கையை தடுக்க முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது. இதனை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலிடம் முக்கிய அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். ஐசிசி வழக்கறிஞர் ஹரீம் கான் இது பற்றி கூறுகையில், இஸ்ரேலில் ஹமாஸ் போராளிகள் மற்றும் காசா பகுதியில் இஸ்ரேலியர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற போர்க்குற்றங்களுக்கு நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு இருப்பதாக அக்டோபரில் தெரிவித்தார். காசாவில் நடந்ததாக கூறப்படுகின்ற ஏதேனும் குற்றங்கள் குறித்து தனது குழு விசாரித்து வருவதாகவும், சட்டத்தை மீறியதாக கண்டறியப்பட்டவர்கள் பொறுப்பு கூறப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் ஐசிசியின் எந்த முடிவும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை பாதிக்காது, ஆனால் மக்கள் மத்தியில் ஆபத்தான முன்னுதாரணமாக அமையும் என்று நெதன்யாகு கடந்த வெள்ளிக்கிழமை கூறியிருந்தார். எனது தலைமையின் கீழ் தம்மை தற்காத்துக் கொள்வதற்கான அடிப்படை உரிமையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்ற நோக்கிலேயே ஹேக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் எந்த ஒரு முயற்சியையும் இஸ்ரேல் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஹேக்கில் உள்ள நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்ட முடிவுகள் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை பாதிக்காது என்றாலும், அவை வீரர்கள் மற்றும் பொதுநபர்களை அச்சுறுத்தும் ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை அமைக்கும் என்று நெதன்யாகு கூறி வருகின்றார். இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தமானது முன்னெடுக்கப்படுவதற்கு 100% வாய்ப்பிருப்பதாக எகிப்து நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. ஹமாஸ் பிரதிநிதிகள் எகிப்துக்கு பேச்சுவார்த்தைக்காக வரவுள்ள நிலையில், காசா போர் நிறுத்தத்திற்கான புதிய முன்மொழிவு குறித்து தான் நம்பிக்கையுடன் இருப்பதாக எகிப்தின் வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார். காசா போர் நிறுத்தம் குறித்து நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். இந்த முன்மொழிவு இருதரப்பினரின் நிலைப்பாடுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டதோடு இருதரப்பிற்கும் ஏற்றதான தன்மையையும் பிரித்தெடுக்க முயற்சித்துள்ளது என்றே அவர் கூறுகின்றார். அடுத்து, ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சர் ஐமன் ஷபேடி, பாதுகாப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்வதற்கான ஒரே வழி இரு நாடுகளின் தீர்வு என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ரியாத்தில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் உரையாற்றுகின்ற போது அவர் இதனை கூறியிருக்கின்றார். காசா மீதான போர் இஸ்ரேலை ஒரு பாரிய நாடாக மாற்றிவிட்டது என்றும் அவர் கூறினார். நெதன்யாகு பிராந்தியத்தை அழிவுக்கு இட்டுச் செல்ல அனுமதிக்க கூடாது என்றும், இஸ்ரேலிய தலைவர் அமைதிக்கான வழியை சீர்குலைத்து பிராந்தியத்தை ஒரு போருக்கு இட்டு செல்கின்றார் என்றும் குற்றம் சாட்டினார். நெதன்யாகு அமைதியை விரும்பவில்லை என்பது தெளிவாகின்றது என்றும் அவர் இதன்போது சாடியுள்ளார். அடுத்து, துருக்கியின் முக்கிய நகரங்களில் ஒன்றான இஸ்தான்புல்லின் மேயர் எக்ரம் இமாமோக்லு சில விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். அக்டோபர் 7 அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல்கள் காரணமாக ஹமாஸ் ஒரு பயங்கரவாத குழுவாக கருதப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். ஹமாஸ் அமைப்பினை முழுமையாக ஆதரித்து வருகின்ற துருக்கிய ஜனாதிபதியின் கருத்துக்கு முற்றிலும் மாறுபட்டதாகவே இஸ்தான்புல் மேயரின் கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. இவை மேலும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கின்றது. நிச்சயமாக ஹமாஸ் இஸ்ரேலில் தாக்குதலை நடத்தியதற்கு நாங்கள் மிக வருந்துகின்றோம் என்று அவர் கூறுகின்றார். எங்கள் பார்வையில் இவ்வாறான பயங்கரவாத செயல்களை முற்றாக கண்டிப்பதோடும், மக்களை மொத்தமாக கொள்கின்ற எந்த அமைப்பும் ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் என்று கூறியிருக்கின்றார். முன்னதாக எர்டோகன் இந்த மாதம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவிற்கு விருந்தளித்து பலஸ்தீனத்திற்கான துருக்கியின் ஆதரவையும் இஸ்ரேல் மீதான பொருளாதார தடைகளையும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்ற பின்னணியில், துருக்கியின் முக்கிய நகரங்களில் ஒன்றான இஸ்தான்புல்லின் மேயர் தெரிவித்த கருத்தானது மேலும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கின்றது. அடுத்து, அமெரிக்காவில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து மாணவர்கள் முன்னெடுக்கும் போராட்டம் மீது போலீசார் முன்னெடுக்கின்ற அடக்குமுறைகளுக்கு ஈரான் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க அரசாங்கம் உறுதிப்படுத்தும் ஜனநாயகத்தின் கொள்கையை புறக்கணித்துவிட்டது என்று ஈரான் கூறுகின்றது. வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் நாசர் கனானி இது பற்றி கூறுகையில், கல்விச்சூழல் மற்றும் மாணவர்களின் கோரிக்கைகளை இலக்காக கொண்ட போராட்டத்தில் பொலிஸ் மற்றும் இராணுவ வன்முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். சமீப நாட்களில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் நாம் கண்டது யாதெனில், பலஸ்தீன் பிரச்சனையை நோக்கிய உலக சமூகம் மற்றும் உலக பொது கருத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும் என்றும் அவர் கூறுகின்றார். மறுபுறம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் காசாவில் இடம்பெறுகின்ற இனப்படுகொலைகளை தொடர்ந்தும் எதிர்த்தும், அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள அவர்களின் பல்கலைக்கழக வளாகங்களில் முகாம்களை கட்டியெழுப்பி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். பல ஜூத மாணவர்கள் மற்றும் நாத்திகர்கள் உட்பட அனைத்து மத மாணவர்களும் இனப்படுகொலையில் ஈடுபட்டுள்ள பெரு நிறுவனங்களிடமிருந்து தங்கள் பல்கலைக்கழகங்கள் விலக வேண்டும் என்று அழைப்பு விடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் April 17 அன்று காசா ஒற்றுமை முகாம் நிறுவப்பட்டதைத் தொடர்ந்து 40 மேற்பட்ட பலஸ்தீனிய சார்பு முகாம்கள் அமெரிக்காவில் உயிர் பெற்றுள்ளன. இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியிலும் இந்த முகாம்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. நிறுவப்பட்ட முகாம்களுடன் காசாவில் இனப்படுகொலைக்கு எதிரான உலகளாவிய போராட்டங்கள் ஒவ்வொரு முக்கிய கண்டத்திலும் முன்னெடுக்கப்படுகின்றது. ஏமனின் சானாவில் 6 மேலாக இருந்ததைப் போலவே 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் காசாவில் அமெரிக்க ஆதரவிலான தாக்குதலை எதிர்த்து கடந்த வெள்ளிக்கிழமையன்று கூடியிருக்கின்றார்கள். இதேவேளை April 21 அன்று வெள்ளை மாளிகை அறிக்கை ஒன்றில் பைடன் கூறுகையில், கல்லூரி வளாகங்களில் அப்பட்டமான ஜூத எதிர்ப்பு நடந்து வருகின்றது என்று கூறியுள்ளார். அவரது நிர்வாகம் ஜூத எதிர்ப்பை எதிர்கொள்வதற்கான முதல் தேசிய மூலோபாயத்தை ஆக்ரோஷமாக செயல்படுத்தும் என்றும், கூட்டாட்சி அரசாங்கத்தின் முழு சக்தியையும் இந்த முயற்சிக்கு பின்னால் கொண்டுவரும் என்றும் கூறியிருந்தார். அதற்கு அடுத்த நாள் வளாகங்களில் நடக்குகின்ற ஜூத எதிர்ப்பு போராட்டங்களை அவர் கண்டிப்பதாக கூறியிருந்தார். அதை கையாள தான் ஒரு வேலை திட்டத்தை அமைத்துள்ளேன் என்றும் கூறி மிக பெரும் பொய்யை மீண்டும் கூறியதாக விமர்சிக்கப்படுகின்றது. இந்த அடிப்படையில் தான் அரசு ஆதரவிலான இந்த தணிக்கை திட்டத்தின் முடிவுகள் பல்வேறு வளாகங்களில் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்காவில் நடந்தது ஈரானில் நடந்திருந்தால் அமெரிக்க ஊடகங்கள் இதனை முழு பரப்புரை செய்திருக்கும் என்று விமர்சிக்கப்படுகின்றது. போராட்டக்காரர்களை பாதுகாக்க மனிதாபிமான தலையீடு பற்றிய ஒரு முழு நேர கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கும் என்று விமர்சிக்கப்படுகின்றது. ஆனால் இது அமெரிக்காவில் இடம்பெறுவதால் அந்தளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றே விமர்சிக்கப்படுகின்றது. எனவே படுகொலைகளுக்கு எதிராகவும் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துகின்ற மாணவர்களை ஜூத விரோதிகள் என்று ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் அமெரிக்காவில் சுட்டிக்காட்டுகின்றார்கள். முரட்டுத்தனமான மற்றும் வெளிப்படையான குழப்பம் என்னவென்றால், பலஸ்தீனியர்கள் மீதான இஸ்ரேலின் இன சுத்திகரிப்பை எதிர்ப்பது என்பது ஜூத விரோதமாக அமெரிக்க அரசால் காட்டப்படுவதாகவே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அமெரிக்காவின் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் பல தசாப்தங்களாக அமெரிக்க முதலாளித்துவ அதன் இராணுவ மேலாதிக்கத்தை பெருகிய முறையில் வன்முறையில் உறுதிப்படுத்துவதன் மூலம் அது நீண்டகால பொருளாதார வீழ்ச்சி ஈடு செய்ய முயன்றது. 1991 சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டதிலிருந்து வாஷிங்டனும் அதன் பிராமிகளும் இடைவிடாத தொடர்போர்களை நடத்தி வருகின்றார்கள். ஈராக், சோமாலியா, செர்பியா, ஆப்கானிஸ்தான், ஏமன், லிபியா, சிரியா, உக்ரைன் மற்றும் காசா ஆகியவை இதில் அடங்கும். இந்த போர்கள் மில்லியன் கணக்கானவர்களை கொன்றும் இடம்பெயரவும் பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவழிக்கப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்க கலாச்சாரம் மற்றும் அறிவுசார் வாழ்க்கையை விசமாக்கியுள்ளன. ஆயினும் கூட அவை அமெரிக்க பொருளாதார வீழ்ச்சியை துரிதப்படுத்தியுள்ளதாக விமர்சிக்கப்படுகின்றது.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.